وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى. الله قرآن لا الله أنجزر من ذلك لكتب تلك الغد وأما من خاف مقام ربه الله تعالى وليه அந்த இடத்தை யார் பயப்படுகிறார்களோ அவர்கள் வனகன் நப்ச அணில் ஹவா இந்த உலகத்தினுடைய மோகம் மோகத்தை விட்டும் தங்களது ஆத்மாக்களை அவர்கள் விளக்கிக் கொள்வார்கள். அப்படி அவர்கள் விளக்கிக் கொண்டால் பயனல் ஜன்னத்தை இயல் மகவா அவர்கள் ஒதுங்கும் இடம் சுவனமாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கார்கள். அல்லாஹு தஆலாவை பயப்படுவது ஒரு மூமினுடைய அடிப்படையான விஷயம். மூமினுக்கு இருக்கிற இரண்டு விஷயங்கள் ஒன்றோடு ஒன்று பிணைந்தவர், ஒன்றை விட்டு ஒன்று இருக்க முடியாது. அதில் ஒன்று ஈமான், முழுமையாக அல்லாஹ்வுக்கு அளவை நம்புவது, அவன் சொல்லியவற்றை நம்புவது. அதற்கு அடுத்து அந்த ஈமானை பாதுகாப்பதற்கு அல்லாஹ்வுக்கு அளவின் மீது பயம் இருப்பது, அச்சம் இருப்பது. ஒரு மனிதனுக்கு ஈமான் மட்டும் இருக்கிறது, அல்லாஹ்வை பற்றி அச்சம் இல்லை என்று சொன்னால் அந்த ஈமான் வந்து நிரந்தரமானதல்ல, அதுக்கு கேரண்டி கிடையாது, எப்போ வேணும்னாலும் போகலாம். அதுபோல ஈமான் உள்ளவர்களுக்கு தான் நிறை அச்சம் என்பது உண்டாகும். ஈமான் இல்லாத காஃபிர்களுக்கும் முஷ்ரிக்குகளுக்கும் அல்லாஹ்வை பற்றி அச்சம் நிச்சயமாக அடவே இருக்க முடியாது. அப்ப இரண்டும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருக்கின்றன. அல்லாஹ்வை பற்றி பயம் ஒவ்வொரு மூன்றுடைய உள்ளத்தில் இருக்கிற காலமெல்லாம் அவன் நேர்வழியிலே இருப்பான். தவறான காரியங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் தன்னுடைய மனதை கட்டுப்படுத்தி கொண்டு அல்லாஹு தஆலா நம்மை தண்டித்து விடுவான், நம்மை பிடித்து விடுவான் என்ற அந்த உணர்வு அவனுக்கு இருந்து கொண்டே இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது ஒரு மனிதனுடைய அச்சத்திற்கு அடையாளத்தை இங்கே குறிப்பிடுகிற போது இறை கடமைகளை அவர் சரியாக நிறைவேற்றுவார் பயம் இருக்கிற காரணத்தில். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவர் முறையாக சரியாக நிறைவேற்றுவார். அல்லாஹ் எதை தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டும் தன்னை முழுமையாக தடுத்துக் கொள்வார். அவர்தான் அல்லாஹ்வை பற்றி அச்சமுள்ளவர் என்பதாக அர்த்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லி காட்டுவார்கள், வீட்டிலே வேலை செய்து கொண்டிருப்பார்கள், எங்களுக்கு உதவி உத்தாசையாக ஏதாவது எங்களுக்கு உணவு தயாரிக்கிற ஒவ்வொரு சரி அல்லது வேறு வேலைகளில் பணிகளிலே அவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள். சில நேரங்களில் அவர்கள் மனம் விட்டு பேசுவார்கள், நகைச்சுவையாக பேசுவார்கள், எல்லாமே நடக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய அந்த அழைப்பு வாங்கு சொல்லப்பட்டு விட்டது என்று சொன்னால் அவர்களது முகமே மாறி போய்விடும். அந்த நிமிடத்தில் அவர்கள் அப்படியே தன்னை முழுமையாக மாற்றிக் கொள்வார்கள். நாங்கள் அவ்வளவு நேரம் ஒருவரும் பேசிக் கொண்டிருப்போம், சந்தோஷமாக சிரித்து பேசிக் கொண்டிருப்போம், ஆனால் வாங்கு சொல்லப்பட்ட பின்னால் அவருடைய முகம் மாறி போகிற அந்த நிலையில முன்பின் அறியாதவர்களை போன்று அவர்கள் நடந்து வருவார்கள். முன்பின் அறியாதவர்களை போன்று எங்கிருந்து அவர்கள் நடந்து வருவார்கள். வேகமாக பள்ளிக்கு போவதிலே தான் அவர்கள் மிக அக்கறையோடு இருப்பார்கள். யாரு? அல்லாஹ்வுடைய ரசூல். எந்த ரசூலை பற்றி அல்லாஹ் தன்னை ஹபீப் என்று சொல்கிறானோ, எந்த ரசூலை பற்றி அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான நபி என்று சொல்கிறானோ, இந்த உலகத்தினுடைய அத்தனை நபிமார்களுக்கும் தலைவர் என்று அவர்களுக்கு அந்தஸ்து கொடுத்திருக்கிறானோ, அந்த நபியினுடைய அச்சம் அவ்வளவு இருக்கிறது. அப்படியானால் அந்த அச்சம் எந்த அளவுக்கு ஒரு மூமின் உள்ளத்திலே இடம்பெற்றிருக்க வேண்டும் என்பது நமக்கு தெளிவாக இருக்கும். பொதுவாக அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதிலே நமக்கு பலவிதமான சுயநோக்கங்கள் இருக்கின்றன. நிறைய பேர் இறை கடமைகளை நிறைவேற்றுகிறவர்கள் அவர்களுக்கு கேட்டு பார்த்தால் அவர்கள் சொல்வார்கள் சொல்வார்கள், எனக்கு இருக்கிற துன்பம் நீங்க வேண்டும் என்பதற்காக நான் கூட வந்தேன் என்று சொல்வார்கள். ஒருத்தருக்கு ஏதாவது முசீபத்து பிடித்திருக்கிறது, சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கிறது, கவலை ஏற்பட்டிருக்கிறதுன்னு சொன்னாங்க, நம்மளே சொல்லுவோம் அந்த நேரம் தொழுவது சரியாக போயிடும், அந்த நோக்கத்துக்காக தொழுவணும் என்று இருக்கிறார்கள். ஒருத்தருக்கு வறுமை ஏற்பட்டிருக்கிறது, அந்த வறுமையிலிருந்து அவர் விடுபட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தொழுவோர்கள் இருக்கிறார்கள். ஒரு சிலருக்கு நோய் உண்டாயிருக்கிறது, அந்த நோய் நீங்க வேண்டும் என்பதற்காக இறை கடமைகளை நிறைவேற்றவர்கள் இருக்கிறார்கள். எப்படி மனிதர்களிலே பலவிதமான வகையில் இருக்கிறார்கள். ஆனால் நமது முன்னோர்கள் அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து தன்னை தப்பித்துக் கொண்டால் போதும் இந்த கடமைகளை நிறைவேற்றுவதன் மூலமாக. வேற எனக்கு சொருக்கமும் வந்ததோ அல்லாஹ்வுடைய வெகுமதி எனக்கு எல்லாம் தேவையில்லை, நான் செய்கிற இந்த செயல்களால் நன்மையான காரியங்களால் இறைவனுடைய தண்டனையிலிருந்து அல்லாஹ் என்னை விடுவித்தால் போதுமானது, அதே அதுக்கு பெரிய விஷயம் என்று பெரும்பெரும் சகாபாக்கள் ஹசரத் உமர் போன்றவர்கள் அப்துல் ஹாஸ் போன்ற பெரும்பெரும் சகாபாக்கள் இஸ்லாத்திற்காகவே தங்களது ஒரு வாழ்வை முழுவதுமே அர்ப்பணித்தவர்கள். அவர்கள் விரும்பியதெல்லாம் இதுதான், என்னுடைய இந்த நன்மையான காரியங்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா என்னை நரகத்திலே போடாமல் இருந்தால் போதுமானது அப்படின்னு விரும்பியிருக்கிறார்கள். இன்னும் சிலர்கள் அவை நரகத்தில் போட்டாலும் பரவாயில்ல, என்னை சொர்க்கத்துக்கு அனுப்பப்பட்டாலும் பரவாயில்ல, இறைவனின் பொருத்தம் மட்டும் எனக்கு கிடைத்தால் போதும், வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை என்று நினைத்து வணங்கக்கூடியவர்களும் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு உள்ள காலகட்டத்திலே இத்தனையும் புறக்கணித்து விட்டு அந்த நல்லவர்கள் அந்த சாலையங்களுடைய எல்லா விதமான எண்ணங்களும் நம்மிடத்துல அகற்று போய்விட்டு இன்னைக்கு நாம தொழுகிறோம், நம்ம வந்து இறை கடமைகளை நிறைவேற்றுகிறோம் என்று சொன்னால் நமக்கு சில நோக்கங்கள் இருக்கின்றன. சில பேர் வேலை கிடைக்கிற வரைக்கும் துணிவு வருவாங்க, வேலை கிடைச்ச உடனே தொழுகையை மறந்துடுவாங்க. எத்தனையோ பேரை பார்க்கிறோம், நோய் இருக்கிற போது அந்த நோயுடைய காலத்திலே நீங்க வேண்டும் என்று தொழ வருவார்கள், நோய் நிவாரணம் கிடைத்து விட்டால் அதனோடு விட்டு விடுவார்கள். இது இறைச்சத்திற்கு அடையாளமாக ஆகாது. அல்லாஹ்வை பற்றிய பயம் ஒரு மனிதன் உள்ளத்திலே வந்துவிட்டால் கடமைகளை நிறைவேற்றுவதிலே அவர் கண்ணு கருத்துமாக இருப்பார். சல்லல்லாஹு சொல்லி காட்டினார்கள், அதிகாலை சுபூர் பொழுதை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இரவிலே இருந்து அவர் சிந்திக்க ஆரம்பித்து விடுவார். அல்லாஹ்வுடைய பயம் இருக்குமானால் தொழுகு போகணும் அப்படிங்கிற முன்னிரவிலேயே அவருக்கு அந்த சிந்தனை வந்துவிடும், அந்த பயம் வந்துவிடும். அவர் அந்த நேரத்திலே எழுந்து நடக்க ஆரம்பித்து விடுவார். தீவு தூரமாக இருக்கிற பள்ளிவாசலுக்கு அந்த நேரத்திலிருந்து நடக்க ஆரம்பித்து விடுவார். அவர் எவ்வளவு எவ்வளவு அந்த அச்சத்தோடு நடந்து வருகிறாரோ அவ்வளவு அவ்வளவு சொர்க்கம் அவருக்கு பக்கத்திலே கொண்டு போகப்படும். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு அவர் இறை கடமைகளை நிறைவேற்றுவதற்கு அவர் எழுந்து நடக்கிறாரோ அந்த அளவுக்கு சுவனம் அவரை நோக்கி முன்னோக்கி செல்லும் என்று சொன்னார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வை பயப்படுவதில் அவ்வளவு நன்மை இருக்கிறது, வெகுமதி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் யார் இந்த பூமியில வந்து என்ன செய்ய முடியாது, அதாவது பாவம் செய்யாமல் பாவத்தை விட்டு விட்டு வாழ முடியாது. அந்த பயத்துக்கு போய் தானே நிறைய பேர்களுக்கு அந்த கியாமத்தில் அல்லாஹ் நம்மளை பிடிச்சிருவானே எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறதே மார்க்கத்தில். மரணத்தை பிறகு சக்கராத்துடைய நிலையிலிருந்து கபருடைய நிலையிலிருந்து மாஸ்டருடைய நிலையிலிருந்து நரகத்தினுடைய வேதனைகள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நினைவுகள் மனிதனை வருகிற போது நம்மை பிடித்துவான் என்ற பயம் நமக்கு உண்டாகும். சரி, சில மனிதர்கள் அங்கு போன பிறகுதானே அப்படிங்கிற மாதிரி சிந்தனை உள்ளவர்களுக்கு ஹதீஸ்களில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, தொழுகை விட்டுவிட்டால் இந்த தீமை உண்டாகும், இந்த பிரச்சனை உண்டாகும், இப்படிப்பட்ட நுழைவுகள் உண்டாகும், அவமானங்கள் உண்டாகும் அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுது. இறை கடமைகளை நிறைவேற்றாத இருக்கிற போது அப்படிப்பட்ட தண்டனைகள் இருக்கிறது, இந்த பூமியிலே இருக்கிறது. எனவேதான் மனிதர்கள் மனிதர்களுக்கு மத்தியிலும் கூட நடக்கிற போது இப்படி எல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டியிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு பெண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியிலே இருந்து தொழுது விட்டு வெளியிலே போகிறார்கள். அந்த பெண்மணி ரசூலுல்லாஹிடம் வந்து கேட்டார், யா ரசூலுல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், எனக்கு நீங்க தண்டனை நிறைவேற்றுங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனேயே அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்கள் செய்திருந்தாலும் கூட ஏதாவது தௌபா செய்து அல்லாஹ்விடத்தில் அந்த மீட்சி பெறட்டும் என்றுதான் விரும்புவார்கள். உடனடியாக தண்டனையை நிறைவேற்றுவதில் ஆர்வம் கொள்ள மாட்டார்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதெல்லாம் இருக்காது போ, நீங்க சும்மா வந்து வளர்றப்போ அப்படின்னு சொன்னாங்க. இல்லை யார் சொல்லல்லா, நான் உண்மையாகவே நான் ஒரு மனிதனோடு நான் விபச்சாரம் செய்திருக்கேன். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உண்மையாகுமா, நான் உண்மையை தான் சொல்கிறேன், ஏன் என்னை நீங்க புறக்கணிக்கிறீங்க. மாயிசின் ஒரு சஹாபி இருந்தார், அவர் இப்படிதான் ரசூலுல்லாஹ் அவர்கள் வந்து சொன்னார், ஆனால் யாருமே பார்க்கலாதே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்தை திருப்பி கொண்டார்கள். திரும்ப நாட்டில் மீண்டும் வந்து சொன்னார், அப்போ இந்த முகத்தை திரும்பினாங்க, அங்கேயும் வந்து சொன்னார். நான்கு முறை அவர் சொன்னார், அவர் நான்கு முறை வாக்குமூலம் கொடுத்து வந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்டனை நிறைவேற்றினார்கள். அது மாதிரி அந்த பெண்மணி கேட்கிறார், மாயிசுக்கு மட்டும் தண்டனை நிறைவேற்றினீங்களே, எனக்கு ஏன் நிறைவேற்ற மாட்டேங்கிறீங்க, என்னையா நீங்க புறக்கணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சரி விவசாயம் செய்தாச்சு, வயிற்றுல குழந்தை கர்ப்பம் தரிச்சிருக்கும், நீ தானே குற்றம் செய்த அந்த குழந்தைய குற்றம் செய்துச்சு, நீ போய் அந்த குழந்தை பிரசவமான பிறகு வா அப்படின்னு அனுப்புனாங்க. பத்து மாத காலம் அந்த பிரசவம் முடிந்த பின்னால குழந்தைய ஒரு துணியில சுருட்டி அந்த அம்மா எடுத்துட்டு வந்துச்சு. எடுத்து வந்து யார் சொல்லலாம், ஏதோ குழந்தை பறந்து விட்டது, இப்போ எனக்கு தண்டனை நிறைவேற்றுங்க. செல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க, பச்சில குழந்தையை கொண்டு வந்திருக்கேன், அது யாரு பராமரிப்பா, அது யாரு பாதுகாப்பா, அதுக்கு யாரு தாய்ப்பால் கொடுப்பா? உனக்கு கண்டனம் நிறைவேற்றினா நீ கொடுத்து நீ கிளம்பி என்ன? எனவே போ, அதனுடைய பால் குடி காலம் முடிந்த பிறகு வா என்று சொல்லி அனுப்புகிறார். இரண்டு வருடம் பால் குடி காலம், இரண்டு வருடம் முடிந்த பிறகு பால் குடி மறக்கடிக்கப்பட்ட பின்னால் ஒரு ரொட்டி துண்டை அந்த குழந்தைகளுடைய கையிலே கொடுத்து அதை சாப்பிட வைத்தவாறு அந்த பெண்மணி ஜெர்சல இடத்துல வந்தார். எப்படியும் பாருங்க, அவங்களுடைய அச்சம் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது என்று சரதாலிசன் அவர்கள் சொன்னார்கள், குழந்தை பால் குடி மறக்கடிக்கப்பட்டதா மறக்கடிக்கப்பட்டு விட்டது, யாரும் சொல்லா நீங்களே பாருங்க அந்த குழந்தை எப்படி சாப்பிடுறது, அந்த அளவுக்கு அவருக்கு நான் வளர்த்திட்டேன். சரின்னு சொல்லி சரதாலிசன் அவர்கள் இந்த பெண்மணிக்கு தண்டனை நிறைவேற்றுவதற்கு உத்தரவிட்டார்கள். அந்த குழந்தையை வாங்கி ஒரு சகாவிடத்திலே பராமரிப்பதற்கு பொறுப்பை கொடுத்து விட்டு அந்த ஒரு குழியை வெட்டி, தலை அளவுக்குள்ள ஒரு குழியை வெட்டி அந்த குழியில் அந்த பெண்ணை நிறுத்த வைத்து கல்லால் எரிந்து கொள்வது திருமணம் முடித்த பெண்கள் ஆண்களாக இருந்தாரு சார். அப்படி எல்லாத்தையும் கல்லால் கல்லெடுத்து அடிக்க சொன்னாங்க. அது மாதிரி அந்த பெண்மணி குழியில நிறுத்த வைத்து கல்லெறிந்து அந்த பெண்மணி கொல்லப்பட்டார். அப்ப அப்படி மண்டையில படுகிற போது ஒரு துளி ரத்தம், அந்த பெண்மணி ரத்தம் வந்து காலிஃபு மணி அதியல்லாதாருடைய முகத்திலே பட்டு விட்டது. உடனே அந்த ரத்தம் பட்ட உடனே அவங்க சொன்னாங்க, சி அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை சபித்தவாறு ஒரு கெட்ட வார்த்தையை சொன்னார்கள். சிறந்தாரசனுக்கு கோபம் வந்து விட்டது. ஹாலிதின் வழிதை பார்த்து சொன்னார்கள், ஹாலிதே அந்த பெண்மணியை பார்த்து இப்படி இந்த மாதிரி சொல்றீங்க, தான் ஒரு குற்றத்தை செய்ததுக்காக வேண்டி இந்த 3 காலங்களும் அந்த பெண்மணி எவ்வளவு தோபா செய்திருப்பார் தெரியுமா? அந்த தோபாவை இந்த மதீனாவில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் பகிர்ந்து கொடுத்தாலும் கூட அத்தனை தன்னுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும். அவ்வளவு இறையச்சத்தால் அல்லாஹ் மீது கொண்டிருக்கிற பயத்தினால் அந்த பெண்மணி அவ்வளவு பாவங்களுக்கு தெரிவிக்கிறார் என்று சரதாலசன் எனக்கு எடுத்துக்காட்டினார்கள். அவர் பரிசுத்தமாகிவிட்டார் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு அந்த பெண்மணியுடைய ஜனாசாவை குளிப்பாட்டப்பட்ட பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைத்தார்கள். தொழ வைத்து அடக்கம் செய்வதில் ஈடுபட்டார்கள். அந்த அளவுக்கு அந்த காலத்தில் இருந்த ஒரு பெண்மணிக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை ஒரு முறை குற்றம் செய்த காரணத்தினால் பாவங்களுக்கு கேட்டால் அல்லாஹ் மன்னிச்சிருவான் மனுஷன் இந்த மாதிரி செய்த குற்றங்களுக்காக. ஆனால் அல்லாஹ்வுக்காக தனக்கு தண்டனையை வழங்கி விடக்கூடாது என்பதில், தன்னை கேவலப்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக இந்த உலகத்தில் அத்தனை ஏற்றுக்கொண்டு பல வருடங்களாக அல்லாவிடத்திலே பாவமனுக்கு தேடியிருக்கிறார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு மனதிலே அல்லாவின் மீது பயம் அங்கே பதிந்திருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். எத்தனை பாவங்களை செய்வோம் ஒரு நாளைக்கு கணக்கு இருக்கிறதா? லட்சக்கணக்கான பாவங்களை ஒவ்வொரு மனிதனும் செய்து கொண்டிருக்கிறோம். ஏதாவது பயம் ஏற்படுகிறதா, ஏதாவது கவலை உண்டாகிறதா? எதுவுமே ஏற்படுவதில்லை. இப்படி இருக்கிற போது நம்முடைய ஈமான் அப்படியே செல்லறிப்பது போன்று அல்லாவின் மீது கொண்டிருக்கிற பயம் இல்லாத நிலையில ஈமான் நாளடைந்து அப்படியே குறைந்து 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 பலகீனப்பட்டு போய்விடும். எனவே அல்லாஹ்வுடைய அச்சத்தை மனதிலே நிலைநிறுத்த வேண்டும். எல்லா சந்தர்ப்பங்களிலும் இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறார். செல்லாடு செய்தான் சொல்லிக் கொடுத்தாங்க, தொழுகிற போது அல்லாஹ்வுடைய பயத்தோடு தொழுங்க. ஒன்று, நீங்க அல்லாஹ் பார்க்குறீங்க அப்படிங்கிற நினைப்பு வச்சுக்கிறீங்க. அது முடியலையா, அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான்ங்கிற நினைப்பிலாவது தொழுங்க. தொழிலில் மட்டுமல்ல எல்லா விஷயங்களிலும் அப்படித்தான். அல்லாஹ் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார், அல்லாஹ் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்ற உணர்வு எந்த காலம் வரையிலும் இருக்கிறதோ அந்த காலம் வரையிலும் நாம் சுத்தமானவர்களாக இருப்போம், சுவனத்திற்கு தகுதியானவர்களாக இருப்போம். பல ரகமான படிப்பட்ட அச்சத்தை நம்முடைய உள்ளத்திலே நிரப்பி, நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் இறை அச்சத்தை நிரப்பி, பல ரகமான சாலிகீன்களாக அல்லாஹ் நம்மை வாழ்ந்து மரணிக்க செய்வார்கள்.